கலந்து கலையளிக்கப்பட்டத்தின் சங்கநாதம் வானொலி நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையில் செவிசாய்க்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கநாதத்தின் காலை வணக்கம்.
அன்பான தமிழ் உறவுகளே, இன்று அக்டோபர் 25 வெள்ளிக்கிழமை, எங்கள் தமிழுக்கு ஐப்பசி 8ஆம் நாள், சஃபர் 25. சங்கநாதம் வானொலியை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையிலும் ஆஸ்திரேலியாவின் 24 மணி நேரமும் ஓயாது ஒலித்து கொண்டிருக்கும் இன்ப தமிழொலி வானொலியிலும் செவிமடுக்க காத்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகளுக்கு பூஜா ரமேஷ்குமாரின் வணக்கம்.
எப்படியும் வாழலாம் என்றல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எடுத்துக்கூறிய வள்ளுவனின் வாக்குகளில் ஒன்று வாழ்க்கைக்காக இதோ.
அம்பு நேராக இருந்தாலும் கொடியது, யாழின் கொம்பு வளைந்திருந்தாலும் செம்மையானது. இதுபோல் மக்களின் பண்புகளையும் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
இன்றைய நிகழ்ச்சியில் தீபாவளி பற்றி குறும் தரவை தரவிருப்பவர் நியூசிலாந்தில் இருந்து திரு ராதாகிருஷ்ணன் பரமேஸ்வர சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
வானொலி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். பண்டிகைகளும் விழாக்களும் விரதங்களும் நிறைந்த இந்துக்களின் வாழ்வியல் கோலங்களில் தட்சிணாயனம் என்று சொல்லப்படுகின்ற ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரையிலான 6 மாதங்களில் பண்டிகைகள் அதிகமாக இடம்பெறுவதை காணலாம். இப்பொழுது கேதார கௌரி விரதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 21 நாட்களுக்கு இடம்பெறுகின்ற இவ்விரதம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 27/10/2019 அன்று நிறைவுக்கு வருகிறது. அன்றைய தினத்தில் விரதத்தை கடைபிடித்து ஆடியவர்கள் ஆலயத்தில் நடைபெறுகின்ற பூஜைகளின் பின்னர் காப்பை அணிந்து கொண்டு விரதத்தினை நிறைவு செய்வது வழமை. எனவே இந்த வழிபாட்டை மேற்கொள்கின்ற அடியவர்களுக்கு அம்பிகையின் திருவருள் நிறைந்திருக்க வேண்டுகிறோம். அத்துடன் அன்றைய தினத்திலே தீபாவளி பண்டிகையும் வருகிறது. தீபாவளி என்றால் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்து எமது வீடுகளிலும் எமது உள்ளங்களிலும் அஞ்ஞானம் என்னும் இருள் போக்கி மெஞ்ஞானம் என்னும் ஒளியை நிறைய செய்வதே இப்பண்டிகையின் நோக்கமாகும். புராணக் கதைகளில் நரகாசுரன் என்கின்ற கொடிய அரக்கன் மனிதர்களுக்கு துன்பம் விளைவித்தமையினால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவனை வதம் செய்து பூவுலகில் மானிடர்களின் துயரத்தினை போக்கி அருளினார். அதற்கு நன்றி செலுத்தி நினைவுபடுத்தும் முகமாகவே தீபாவளி என்னும் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது என்று இதிகாசங்களும் புராணங்களும் கூறுகின்றன. எனவே தீப ஒளியை ஏற்றி எமது மனதிலே இருக்கின்ற கொடிய அரக்கர்களாகிய ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற மும்மலங்களையும் கோபம், பொறாமை, சூது, வஞ்சகம் ஆகிய இராட்சத குணங்களையும் அகற்றி இறை பக்தியாகிய நற்சிந்தனையை மனதிலே இருத்தி ஒளியேற்றும் பொழுது இறைவன் திருவருள் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் நம்மோடு துணையிருக்கும். அடுத்ததாக 28/10/2019 அன்று தொடக்கம் 6 நாட்களுக்கு முருகப்பெருமானுக்குரிய சிறப்பான விரதமாகிய கந்த சஷ்டி விரதம் நடைபெறுகின்றது. இந்த காலங்களிலும் இந்துக்களாகிய நாம் கந்த சஷ்டி கவசம், கந்தரலங்காரம், கந்தரனுபூதி, திருப்புகழ், கந்தபுராணம் போன்றவற்றை பாராயணம் செய்து இறையருள் பெற்று உய்யும் வண்ணம் பிரார்த்திக்கின்றோம். வருகின்ற 29/10/2019 அன்று வியாழமாற்றம் இடம்பெற இருக்கிறது. அடுத்த ஓராண்டிற்கு குரு பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்கின்றார். இவ்வேளையில் ஆலயங்களில் இடம்பெறும் வழிபாடுகளில் கலந்து குருதோஷம் நீங்க பெற்றிருப்போமாக என்று வேண்டிக் கொண்டு உலகமெல்லாம் அன்பும் அறமும் இறைவன் ஆசையும் நிறைந்திருக்க நித்தமும் இறையடி தொழுதேற்றுவோம். நன்றி, வணக்கம்.
நற்சிந்தனைக்கு குட்டி கதையுடன் காத்திருக்கின்றார் மெல்பானில் இருந்து லிச்சு அவர்கள். வணக்கம் அக்கா.
கதையின் தலைப்பு கடைசி ஆசை. உலக புகழ் பெற்ற பேரரசர்களில் மாவீரன் அலெக்சாண்டரின் பெருமையும் செல்வமும் செல்வாக்கும் வேறு எவருக்கும் இல்லை. அந்த மாவீரன் அலெக்சாண்டர் ஒரு சமயம் தனது மந்திரியை அழைத்தார். என்ன விஷயம் அரசே என்று கேட்டார் மந்திரி. எனக்காக ஒரு சவப்பெட்டி செய்ய சொல்லுங்கள் என்று ஆணையிட்டார் அலெக்சாண்டர். அரசே, உயிரோடு இருப்பவர்களுக்கு சவப்பெட்டி தயார் செய்வது பழக்கத்தில் இல்லையே என்று மந்திரி கூறினார். நான் பேரரசன், நான் விரும்புகிறேன் சந்தன மரத்திலே ஒரு சவப்பெட்டி செய்ய சொல்லுங்கள் என்று கூறினார் அலெக்சாண்டர். உத்தரவு, செய்ய சொல்கிறேன் என்றார் மந்திரி. அந்த சவப்பெட்டியில் இரண்டு பெரிய ஓட்டைகளை அமைக்கும்படி சொல்லுங்கள் என்றார் அலெக்சாண்டர். இதுவும் வழக்கத்திற்கு மாறானது பேரரசே என்று கூறினார் மந்திரி. உலகத்தில் பல பகுதிகளை நாடுகளை வென்ற மாவீரன் சொல்கிறேன், எனக்காக செய்யப்படும் சந்தன பேழையில் அந்த சவப்பெட்டியில் இரண்டு பக்கமும் பெரிய துவாரம் இருந்தாக வேண்டும் என்றார் அலெக்சாண்டர். செய்ய சொல்லுகிறேன் அரசே, சவப்பட்டி எதற்கென்று தெரியும், ஆனால் அதில் எதற்காக இரு துவாரங்கள் என்பது மட்டும் தெரியவில்லையே என்றார் மந்திரி. மந்திரியாரே, நான் பல கோடி சொத்துக்களின் அதிபதிதான், நான் பெரியவன், மாவீரன், உலகம் என்னை பற்றி இப்படித்தான் எண்ணும். ஆனால் நான் இறந்து இடுகாட்டிற்கு போகும்போது சவப்பட்டிக்கு வெளியே எனது கரங்கள் நீட்டிக்கொண்டிருக்கும். எத்தனையோ ராஜ்யங்களை வென்ற மாவீரன் இந்த உலகை விட்டு போகும்போது எதையும், ஏன் ஒருபடி மண்ணை கூட எடுத்து போகும் சக்தி இல்லை என்பதை உலகத்துக்கு மக்கள் பார்த்து உணர வேண்டும். சாவிலே அரசனும் ஆண்டியும் ஒன்றே என்று கூறினார் அலெக்சாண்டர். சாவிலே பேதமில்லை என்பதை இச்சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. நன்றி, வணக்கம்.
இன்றைய சங்கநாதத்தை அடுத்து அலங்கரிக்க விருப்பவர் மெல்பர்ன் மாநகரத்தில் இருந்து திருமதி சிவயோகராணி யோகநாதன் அவர்கள். வணக்கம் அம்மா.
அன்பு தமிழ் சங்கநாதம் உறவுகளுக்கு வணக்கம். இந்த இனிமையான இளங்குளிர் காலை பொழுதில் சங்கநாதத்தில் பங்கு கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நான் தரவிருப்பது வாழ்க்கைக்கு தேவையாகும் சில தத்துவ முத்துக்கள். வாழ்க்கை ஒரு சவால், அதனை சந்தியுங்கள். வாழ்க்கை ஒரு பரிசு, அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒரு சாகச பயணம், அதனை மேற்கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒரு சோகம், அதனை கடந்து வாருங்கள். வாழ்க்கை ஒரு துயரம், அதனை தாங்கிக் கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒரு கடமை, அதனை நிறைவேற்றுங்கள். வாழ்க்கை ஒரு விளையாட்டு, அதனை விளையாடுங்கள். வாழ்க்கை ஒரு வினோதம், அதனை கண்டறியுங்கள். வாழ்க்கை ஒரு பாடல், அதனை பாடுங்கள். வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம், அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒரு பயணம், அதனை போலுடன் முடித்து விடுங்கள். வாழ்க்கை ஒரு உறுதிமொழி, அதனை நிறைவேற்றுங்கள். வாழ்க்கை ஒரு காதல், அதனை அனுபவியுங்கள். வாழ்க்கை ஒரு அழகு, அதனை ஆராதியுங்கள். வாழ்க்கை ஒரு உணர்வு, அதனை உணர்ந்து கொள்ளுங்கள். இவ்வாறு உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். வாழ்க்கை ஒளிமயமானதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
அவரவர் வாழ்க்கையில் ஆயிரமாயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட
வெடி சோற்றில் ஆயுள் முழுக்க பசி மறந்தோம். ஒற்றை கண்ணில் அடிபட்டால் பத்து கண்ணிலும் பலி கண்டோம். பள்ளிக்கூடம் தந்ததில்லை பாசம் என்னும் நூல் ஒன்றை, வேதங்கள் நான்கும் சொன்னதில்லை எங்கள் கதை போல் வேறொன்றை.
விஸ்வநாதனின் பாடல்களுடன், ஆக்லாந்தின் சிறந்த வாத்திய கலைஞர்களுடனும், இசைத்தென்றல் ரவிமுத்து மாணிக்கத்தோடு, நியூசிலாந்தின் 17 சிறந்த பாடகர்களுடன் எதிர்வரும் 26 தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மவுண்ட் ஆல்பர்ட் போர் நினைவு மண்டபத்தில் நடைபெறும். அன்பளிப்பு
$10
மாத்திரமே. தொடர்புகளுக்கு ரவி 0219-99-15-94. மறந்து விடாதீர்கள், எதிர்வரும் 26 தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு நினைத்தாலே இனிக்கும்.
அவர்களினுடைய செவ்வானம் கவிதை தொகுதி நூல் அறிமுக விழா எதிர்வருகின்ற 10 நவம்பர் மாதம் 2019 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:35 முதல் இலக்கம் 13 மேபீதி மாட்ரோஸ்கில் போர் நினைவு மண்டபத்திலே சிறப்பாக வெளியிடப்பட இருக்கிறது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பூ பிரதீபனின் செவ்வானம் கவிதை தொகுதி நூல் அறிமுக விழாவும் கலை நிகழ்வும் எதிர்வருகின்ற 10 நவம்பர் மாதம் மாலை 6:35 இலக்கம் 13 மே ரோட் மான்ட்ரோஸ்கில் போர் நினைவு மண்டபத்திலே சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள்.
ஆன்மீக சொற்பொழிவு எங்கே இடம் 3 கிங்ஸ் பிக்லின் மகாநாட்டு மண்டபத்தில். எப்போது? எதிர்வரும் நவம்பர் மாதம் 2-3 தேதிகளில் மாலை 7 முதல் 9 வரை தமிழகத்தின் பிரபல ஆன்மீக பேச்சாளர் செல்லக்குட்டி கிருஷ்ணன் அவர்களின் சிறப்பு பக்தி ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற ஏற்பாடாகி உள்ளது. மேலதிக விவரங்களுக்கு திரு சுந்தர் ரவி 0219-98-85-15 கிருஷ்ணன் 0219-22-99-515 ஆகிய இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு விவரங்களை சேகரியுங்கள்.
தமிழ் மொழியின் இன்றைய நிலை வழங்குகின்றார் திருமதி டயானி டேனியல் அவர்கள்.
வணக்கம் நீர்களே. தமிழ் மொழியின் இன்றைய நிலை பற்றி தத்ரூபமாக எழுதியிருக்கும் பூவங்கள் தர்மலிங்கம் அவர்களின் கட்டுரை இதோ உங்களுக்காக. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி என்று நாம் பழம்பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம். உண்மை நிலை என்ன என்பதை அறியாமல் ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையின்படி வரும் காலத்தில் அழியும் மொழிகளில் ஒன்றாக தமிழ் உள்ளது தான் வருத்தமாக உள்ளது. இந்திய நாட்டின் ஒரு தமிழ் நாட்டில் தமிழ் எந்த நிலையில் உள்ளது என்பதை ஆராய்வது பொருத்தமாக இருக்கும். பெயரில் மட்டும் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டின் நீதிமன்றங்களில் தமிழ் இல்லை, பாடசாலைகளில் தமிழ் இல்லை. ஒரு உதாரணம், ஆட்சி நிர்வாகத்தில் தமிழ் இல்லை. ஒரு உதாரணம், 20 அற்புதமான தொலைக்காட்சியில் எத்தனையோ அலைவரிசைகள் உண்டு, அத்தனையும் தமிழ் கலந்த அல்லது ஆங்கில சொற்களிடையே ஒரு தமிழ் வார்த்தை கலந்து நிகழ்ச்சிகளை தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக, நமது மாதா திலகங்களின் கண்ணீரை வரவழைக்கும் நாடகங்களில் வந்த ஒரு வசனத்தை நினைவு கூறுவது இவ்விடத்திற்கு பொருத்தமாயிருக்கும். அந்த வசனம் வருமாறு, ஷாப்பிங் பண்ணிட்டு வெயிட் பண்ணுகிறேன். இப்படியான நாடகங்கள் இடம்பெறும் சன் தொலைக்காட்சியில் இடம்பெறும் ஒரு நிகழ்ச்சியின் பெயர் என்ன தெரியுமா? டீலா நோ டீலா. இதில் எங்கு தமிழ் உள்ளது என்பதுதான் புரியவில்லை. ஆனால் முன்னைய ஆண்டில் கோவை மாநகரத்தில் செம்மொழி மாநாட்டை நடத்தியிருந்த மாண்புமிகு கலைஞரின் பேரனின் தொலைக்காட்சியில் தான் தமிழுக்கு இந்த சீரழிவு நடந்து கொண்டிருக்கிறது. தமிழால் வளர்ந்தவர், தமிழால் தனது வளத்தை பெருக்கிக் கொண்டவர், 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவி வகித்தவர் தமிழுக்கு என்ன செய்தார் என்பதை பார்த்தால் வேதனைதான் மிஞ்சும். ஆனால் தனது பெயரை தமிழ்நாட்டின் சரித்திரத்தில் இடம்பெற செய்ய வேண்டும் என்ற சுயநலத்தில் நடாத்தியிருக்கிறார் உலக செம்மொழி மாநாடு. தமிழின் பெயரை சொல்லி திரைப்படங்களில் அடுக்குமொழி வசனம் எழுதி அப்பாவி தமிழர்களை ஏமாற்றி ஆட்சியை பிடித்தவர். தாய்மொழியை விட்டு தமிழும் ஆங்கிலமும் கலந்த தமிங்கிலத்தை வளர்ப்பதற்கு துணை போவதுதான் வருத்தத்திற்கு உரியது. சண்டிவி என்ற பெயருடன் இயங்கி வந்த தனது குடும்ப சொத்தாகிய தொலைக்காட்சி நிறுவனத்தின் பெயரை தமிழ்படுத்தும்படி தமிழ் உணர்வாள்கள் வற்புறுத்திய பொழுது எப்படி செய்தார் தெரியுமா? சண்டிவி என்று தமிழ் எழுத்து பெயர் மாற்றம் செய்து யாவரையும் ஏமாற்றினார். அவர்தான் அன்றைய தமிழ்நாட்டின் காலஞ்சென்ற முதலமைச்சர். அவரினால் தமிழ் வளர்ந்ததா? வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தாய்மொழியாம் தமிழை கற்பிக்க எண்ணி தமிழ் புத்தகங்களை அனுப்பும்படி எழுதியும் அதை கண்டு கொள்ளாதவர். தமிழர்களின் முக்கிய பொழுதுபோக்கு சாதனமான தமிழ் படங்களில் இடம்பெறும் உரையாடல்களில் அரைவாசிக்கு மேல் ஆங்கில வார்த்தைகள் என்பதை யாரும் மறக்க முடியாது. 40களில் வடமொழி கலந்த தமிழே திரைப்படங்களில் இடம்பெற்று வந்தது. பின்னர் 50களில் திராவிட இயக்கத்தை சேர்ந்த வசன கர்த்தாக்களின் பிரவேசத்தால் சி என் அண்ணாதுரை, மு கருணாநிதி தனித்தமிழ் அடுக்கு மொழிகளில் வெளிவரத் தொடங்கியது. 60களின் பிற்பகுதியில் திரைப்படங்களை இயக்கிய பாலச்சந்தர் போன்ற இயக்குநர்களின் படங்களில் ஆங்கில வசனங்கள் இடம்பெறத் தொடங்கி இன்று வரை தொடர்வது மட்டுமல்ல, திரைப்படங்களிலும் அரைவாசி வார்த்தைகள் ஆங்கிலத்தில் இடம்பெறத் தொடங்கிவிட்டது. அது மட்டுமல்ல, தமிழ் திரைப்படங்களுக்கு ஆங்கில பெயர்கள் வைக்கும் கொடுமையும் தமிழ்நாட்டில் தான் நடந்தேறியது. இதை நிறுத்த வழி தெரியாமல் தமிழ் பெயர் வைக்கும் திரைப்படங்களுக்கு வரிவிலக்கு என அறிவித்து தமிழை காப்பாற்ற விளைந்தனர். இதுதான் இன்றைய தமிழன் நிலை. அடுத்ததாக வெகுஜன பத்திரிகைகள் என்று அழைக்கப்படும் ஆனந்த விகடன், குமுதம் போன்ற பத்திரிகைகளும் தாங்கள் பங்குக்கு தமிழுடன் ஆங்கிலம் கலந்து எழுதி தமிழுக்கு புதைகொடி தோண்டுகிறார்கள். தனித்தமிழ் எழுதும் பத்திரிகைகள் இல்லாமல் இல்லை, அவை வெகுஜன ஆதரவை பெற முடியாமல் போனதுதான் பரிதாபம். தனித்தமிழ் பேசுபவர்கள் என்று கூறப்படும் ஈழத்தமிழர்களின் இன்றைய நிலை யாவருக்கும் தெரியும். அவர்களால் தங்களை காப்பாற்ற முடியுமோ என்பது போகத்தான் புரியும். கடைசியாக, புலம்பெயர்ந்த தமிழர்களின் கைகளில் தான் தமிழ் தஞ்சம் புகுந்துள்ளது. காரணம், புலம்பெயர் தமிழர் வாழும் நாடுகளில் உள்ள சிறார்கள் அந்தந்த நாட்டின் மொழியைத்தான் படிக்கின்றார்கள். தமது வயதையொத்த தமிழ் உறவுகளுடன் அந்த நாட்டின் மொழி மூலம் உரையாடுவார்கள். பெற்றோர்களுடன் தான் தாய்மொழியில் தொடர்பு கொள்வார்கள். காலம் செல்ல செல்ல தலைமுறை மாற தொடர்பு மொழியான தமிழ் தனது இடத்தை இழந்துவிடும். இதுதான் தமிழின் இன்றைய நிலை. காலம் பல கடந்தும் என்றும் இளமையுடன் எமது தாய்மொழியாம் தமிழ் விளங்க வேண்டும் என்பது எமது பேரவா. நன்றி.
வணக்கம். சிம்பாப்வே நாட்டில் 55 யானைகள் வறட்சி பட்டினி காரணமாக மரணம். உலக நாடுகள் அதிர்ச்சி. சிம்பாப்வே நாட்டில் இருக்கின்ற குவாங்கே தேசிய வனவிலங்கு புகலிடத்தில் இந்த பேரிழப்பு நடைபெற்றிருக்கின்றது. ஜிம்பாப்வே நாட்டில் விலங்குகள் வாழ முடியாத அளவிற்கு அந்த நாடு கடுமையான வறட்சிக்கு உள்ளாகி வருகின்றது. இந்த யானைகள் நீர் நிலைகளுக்கு அருகாமையில் சுமார் 50 மீட்டர் தொலைவில் இறந்து காணப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஆகவே யானைகள் உண்பதற்கு உணவு காடுகளில் இல்லை, அதுபோல குடிப்பதற்கு நீரும் இல்லை. பட்டினி, தாகம் போன்றவற்றினால் பரிதாபம் மரணமடைந்திருக்கின்றன. இதன் காரணமாக சிம்பாப்வே நாட்டிற்கு மேலதிகமான நிதியை ஒதுக்கி இந்த விலங்குகளை பாதுகாக்க வேண்டும் என்று உலகத்தின் வன விலங்கு பாதுகாப்பு பிரிவு கேட்டிருக்கின்றது. மேலும் சிம்பாப்வே நாடு யானைகளை பராமரிக்க முடியாத காரணத்தினால் சீனா, டுபாய் போன்ற நாடுகளுக்கு கடந்த காலங்களில் 90 யானைகளை ஏற்றுமதி செய்து 18 மில்லியன் அமெரிக்க டாலர்களை உழைத்தும் இருக்கின்றது. வருங்காலத்தில் சிம்பாப்வேனுடைய வனத்தில் இருக்கும் விலங்குகளை வறட்சி இல்லாத காடுகளுக்கு அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் சிம்பாப்வேயில் இப்பொழுது மக்கள் கூட வறுமையில் இருக்கின்றார்கள். அவர்களும் குடிநீர் இல்லாமலும் உணவு இல்லாமலும் மரணத்தின் விளிம்பில் இருப்பதாகவும் 2 மில்லியன் மக்கள் மரணத்தின் வழியில் நடந்து கொண்டு இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற இந்த நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத நிலையும் ஊழலும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் சர்வதேச சமுதாயத்திற்கு நீண்ட காலம் முதலாகவே வந்துவிட்டது. இந்த நாட்டினுடைய சர்வாதிகாரி ரோபர்ட் முகாபே மரணித்ததன் பின்னதாக வந்திருக்கின்ற இன்னொரு சர்வாதிகாரியாலும் இதை மீட்க முடியவில்லை. யானைகளையே காப்பாற்ற முடியாத இவர்கள் வனவிலங்குகளே வறட்சியினாலும் பட்டினியாலும் மரணிக்க வேண்டிய அளவிற்கு அந்த நாடு போயிருக்கின்றது. ஆப்பிரிக்க ஜனநாயகத்திற்கு நல்லதொரு உதாரணமாகவும் இருக்கின்றது. டென்மார்க்கில் டூபியா குனூத என்று அழைக்கப்படுகின்ற வெளிச்ச வீடு ஒன்று இன்று சுமார் 70 மீட்டர் தொலைவிற்கு கடற்கரையில் இருந்து உள்பக்கமாக நகர்த்தப்பட இருக்கின்றது. இது 5 மில்லியன் டேனிஷ் குரோனர் பணம் ஒதுக்கி 120 வருடங்கள் பழமை கொண்ட இந்த வெளிச்ச வீடை இடிந்து போகாமல் மறுபடியும் பாதுகாப்பதற்காக இந்த பணி முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது. இன்று 10 மணி நேரம் அத்திவாரத்தில் இருந்து அதை மேலே கிளப்பி அதன் பின்னதாக மணிக்கு 7 மீட்டர் என்கின்ற அளவில் அதை மெல்லென நகர்த்தி சென்று இன்னொரு இடத்தில் மறுபடியும் உட்கார வைப்பது இந்த பணியாகும். இது முன்னர் ரஷ்யர்களினால் செய்யப்பட்டு பல தொடர்மாடி கட்டிடங்களை அவர்கள் அப்புறப்படுத்திய சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றது. அதுபோல ஒரு முயற்சியாக இது இருக்கின்றது. இப்பகுதியிலே சுமார் 25,000 பேர் குழுமி இருக்கின்றார்கள். இதை பார்ப்பதற்கு எதிர்வரும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ரஷ்யர்கள் உள்நுழைய கூடாது என்பதற்காக பேஸ்புக் நிறுவனமானது ரஷ்யர்களினுடைய கணக்குகளை நிறுத்த இருக்கின்றது. தேர்தல் காலத்திலே 2,40,000 பேர் இன்ஸ்டாகிராமில் ரஷ்யர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் அமெரிக்க தேர்தல் காலத்தில் பிரச்சாரங்களையோ தொடர்பாடல்களையோ ஏற்படுத்த முடியாது. இதுபோல பேஸ்புக்கும் ஈரான் ரஷ்யாவிற்கு தடை செய்யப்பட இருப்பதாக அதனுடைய அதிபர் மார்க் சுகர்பெர்க் தெரிவித்திருக்கின்றார். இதனால் தேர்தலிலே நடைபெற இருக்கின்ற ஊழலை பேஸ்புக் நிறுவனம் தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை முன்னரே அறிவித்திருப்பதானது ரஷ்யர்கள் புதிய வழியை கடைபிடிப்பதற்கான இன்னொரு கதவை திறந்து விட்டிருப்பதையும் மறப்பதற்கில்லை. டென்மார்க்கில் இருந்து கீசேத்துறை, வணக்கம் உறவுகளே.
நன்றி நேயர்களே, இத்துடன் எம் இன்றைய சங்கநாதத்தின் நிகழ்ச்சிகள் முடிவடைகின்றன. இன்று நம் நிகழ்ச்சியை அலங்கரித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். முடியும் வரை முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்தது முடியும் வரை அதை நீ முடிக்கும் வரை என்பது போல நீங்கள் நினைத்தது அனைத்தும் நன்றே நிகழட்டும். வரும் நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு இனியவையாக அமைய வேண்டி விடைபெறுவது உங்கள் பூஜா.